நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்களாலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைத்தும் அறிவியல். அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மாறுபட்ட அறிவியல் நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் முனைவர் க. மணி அவர்கள். வணக்கம் நண்பர்களே. அறிவியல் அப்படிங்கிறது வந்து தனியா ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறதுக்கு தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில தினம் வந்து அறிவியல் இடம்பெற்று இருக்குது. ஆனா அது அறிவியல் தான் அப்படிங்கறது தெரியாமலே நம்ம கண்டுக்காமலே சில விஷயங்களை பைபாஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குக்கர் இருக்குது. குக்கர் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில அந்த வேல் வந்து மேல ஏறி இறங்கும், அதாவது அதுல உள்ள ஆவியை வந்து வெளியே விடும். குக்கரே வந்து ஆவியை வெளியே விடக்கூடாது, இன்டாக்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா அந்த வெயிட் வந்து குறிப்பிட்ட இடைவெளியில போயிட்டு வருது. அப்புறம் வெங்காயம் பாத்தீங்கன்னா உரிக்கும் போது கண்ணில இருந்து கண்ணீர் வரும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா அதுக்கு நம்ம சயின்டிபிக் ரீசன்ஸ் தேடிட்டு இருந்தோம்னா டைம் ஆயிடும் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, அன்றாட வாழ்க்கையில அறிவியலோட பங்கை பத்தி பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க முனைவர் க. மணி அவர்கள். இப்ப அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை போக்கிக் கொள்ளலாம். வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், முதல்ல வந்து ஒரு வீடு பால் காய்க்கணும்னா வீட்டுக்குள்ள போகிறோம் அப்படின்னா வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க இல்லீங்களா, பால் பொங்குற நிகழ்ச்சி, அதுல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப வந்து தண்ணி காய வைக்கிறோம், தண்ணி வந்து பொங்கி வழியறது இல்ல. ஆனா பால் வைக்கும் போது பாத்தீங்கன்னா பொங்கி வழியுது, அழகா நொறை ரொம்ப அழகா வரும், அதை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். எதுக்காக பால் பொங்குது தண்ணீர் பொங்குறது இல்ல?
நல்லா சொன்னீங்க. வீட்டுக்கு நம்ம முதல்ல குடி போகும்பொழுது முதல்ல பால் காய்ச்சுவோங்கிறோம். நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான சடங்குகள்ல பால் காய்ச்சுதல் ஒண்ணு. இப்போ எல்லா சடங்குகளுமே எதுக்காக செய்யறோம்னா, ஏதோ ஒன்றை ஞாபகப்படுத்துறதுக்காக, நம்மை நினைவு கூறுவதற்காக. நம்ம எதை நினைவு கூறுறது? பால். நம்மளுடைய வாழ்நாள் முழுக்கும் இன்பம் பொங்கணும். நம்ம வாழ்நாள் வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம். எந்த உலகத்திலையும் நீங்க பார்க்காத ஒரு அதிசயம் நம்மளுடைய பாரத நாட்டில். ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு பண்டிகை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாசம் ஆடி பிறந்திருக்கு. ஆடி பிறந்த உடனே இந்த மாசம் முழுக்க ஒரே கொண்டாட்டங்கள் தான். தெருவுக்கும் கொண்டாட்டமா இருக்கும், வீடு வீடு கொண்டாடிக்கிட்டே இருக்கும். இப்ப வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் நம்ம இந்த சடங்கெல்லாம் வச்சிருக்கிறோம். இப்ப பால் ஏன் பொங்குது, தண்ணீர் ஏன் பொங்க மாட்டேங்குது கேட்டிருக்கீங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய மைதானம், அதுல ஒரு 5000-6000 பேர் வந்து குழுமி இருக்கிறாங்க. அந்த மைதானத்துக்கு வந்து சுத்தீரம் ஓலையில ஒரு வேலி போட்டிருக்காங்க, மூங்கில் தட்டி போட்டு அடிச்சு கட்டிருக்காங்க. திடீர்னு ஒரு புரளி உள்ள வெடிகுண்டு வச்சிருக்குதுன்னு சொல்லி அப்ப எல்லாரும் பயந்து நாலா பக்கமா சிதறி ஓடுறாங்க. போகிறதுக்கு வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன பண்ணுவோம், எல்லாபுரம் அந்த ஓலை தட்டிய மிதி மிதி மிதிச்சு துவம்சம் பண்ணிட்டு பொங்கி வெளியே வருவாங்க. இப்ப வெளியே வந்து போட்டோ எடுத்துன்னு பாருங்களேன், ஒரு குறிப்பு நேரத்தில் ஒரு கமோஷன் நடக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் திடீர்னு எல்லா வேலையும் பிச்சுக்கிட்டு ஜனங்க நாலா பக்கம் ஓடி வரது பார்க்கலாம். இதுதான் பொங்கி எழுவது அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை இது மைதானத்துக்கு வேலையே இல்லைன்னு வைங்க, நாலா பக்கமோ எதுவுமே இல்லை, அங்க ஒரு இதே மாதிரி வெடிகுண்டி புரளி வந்ததுனாக்கா ஜனங்க இப்படி பொங்கி எழ மாட்டாங்க. எல்லாரும் சிதறி ஓடுறது நீங்க பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஈவெண்ட், பொங்குதல்ங்கிற ஈவெண்ட், உடைந்து சிதறுதல்ங்கிறத நீங்க பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட இது மாதிரி தான் தண்ணீர் வந்து சூடு பண்ணும்பொழுது தண்ணீர் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள்லாம் ஒவ்வொரு மனுஷன் மாதிரி H2O அப்படின்னு சொல்றோம், தண்ணீருடைய மூலக்கூறு, அது ஒரு மனிதன் மாதிரி சூடு பண்ணும் போது அவங்க எல்லாம் பொங்கி எழுந்து ஓட பாக்குறாங்க. தண்ணீர்ல எல்லாம் தப்பிச்சு ஓடுவதற்கு மேல போகும்போது மேல இருந்து ஆவியாகி போவதற்கு வசதி இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு அந்த ஒரு பொங்குதல்ன்ற ஈவெண்ட் தெரியல. ஆனா உள்ள இருந்து குமிழ்கள் வந்து பொங்கி பொங்கி அந்த நுரை வந்து வெளிவந்து அப்பப்போ கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போதை நீங்க பாக்குறீங்க. பால் என்ன ஆகுதுன்னா, பால் தண்ணி கிடையாது, அதுல புரோட்டீன் இருக்குது, கொழுப்பு இருக்குது. இந்த புரோட்டீனும் கொழுப்பும் சூடு பண்ணும்பொழுது தன்னுடைய உரு மாற்றம் அடைகிறது. ஒரு சவ்வு மாறி பசையான ஒரு பொருளாக மாறுது. அந்த வெப்பத்தினால அந்த புரோட்டீன் பசை பொருளாக மாறும்பொழுது அது மொன்று திரண்டு மேல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் அந்த பாலினுடைய மேல்புறத்தில். உள்ள பொங்கி வருகின்ற அத்தனை மூலக்கூறுகளும் தண்ணீர் மூலக்கூறுகளும் ஆவியாகி மேல வருவதற்கு துடிச்சுட்டு இருக்குது. இருந்தாலும் மேல ஒரு ஓடு மாதிரி ஒரு ஏடு உண்டாகி இருப்பதனால வெளிவதற்கு எல்லாம அடங்கி நிக்குது. உள்ள ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் வந்த உடனே அதையும் பிச்சுக்கிட்டு வெளியே வரும்பொழுதுதான் நம்ம பொங்குதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்க்கிறோம். அப்ப பொங்குவதற்கும் பொங்காததற்கு என்ன காரணம்? தண்ணீர்ல வந்து தாராளமாக சுதந்திரமாக எல்லா நீர் மூலக்கூறும் எப்ப வேணாலும் வெளியே போகலான்ற நிலை இருக்கிறது. ஆனால் பாலில் அந்த மாதிரி நிலை இல்லை. ஒன்னு ஒன்னும் சிறு சிறு குமிழ்களுக்குள்ள சிக்கி ஒரு தனக்கு சவ்வு ஒன்று உண்டாகி இருப்பதனால, அந்த சவ்வுக்குள்ள சிக்கி இருப்பதனால ஒரு வித அழுத்தம் அல்லது போர்ஸ் கிடைக்கும் பொழுது மட்டும் அது வெளிவருவதற்கு பார்ப்பதனால அது குறிப்பிட்ட நிலை அது பொங்குவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பால் பொங்குவது வந்து என்னுடைய காரணம் தெரிஞ்சுக்கிட்டோம். விஞ்ஞானபூர்வமான காரணம். குடும்பத்துல பால் பொங்குதுன்னு மகிழ்ச்சி பொங்கணும் அப்படிங்கறது ஒரு அடையாளமாக நினைவு கூறுவதற்காக இப்படி ஒரு சடங்கு நம்ம வச்சிருக்கோம்.
அதான் பாத்தீங்கன்னா தென் திசையில, அதாவது தமிழ்நாடுக்கு தெற்க பாத்தீங்கன்னா பொங்கல் வச்சாச்சுன்னா பால் பொங்கிருச்சான்னு கேட்பாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம். இப்ப கிச்சன்ல வந்து லேடிஸும் சமைக்கிறாங்க, ஜென்ட்ஸும் சமைக்கிறாங்க. அப்புறம் வெங்காயம் உரிக்கும் போது பாத்தீங்கன்னா கண்ணில இருந்து கண்ணீரா கொட்டும். இது ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு அந்த சமயத்துல நம்ம ஆராய்ச்சி எல்லாம் பண்றது இல்ல, தெரியுது. இருந்தாலும் அதை பத்தி யாருமே நினைக்கிறது இல்ல. வெங்காயம் உரிக்கும் போது ஏங்க சார் கண்ணு நீர் வருது?
கண்ணில கண்ணீர் கொட்டுவது வந்து பாதுகாப்புக்காக நமக்கு அது ஒரு ஏற்பாடு. கண்ணில ஏதாவது ஒரு விஷப்பொருளோ அயல் பொருளோ நம்ம கண்ணுல தூசியோ அல்லது கெமிக்கலோ புகையோ பட்டுச்சுன்னா அதை கண்ணீர் கரைச்சி வடிச்சு வடிகட்டி வெளியே கொண்டு போயிடும். அது மூக்குல ஒரு துவாரம் இருக்குது, கண்ணு ஓரத்துல ஒரு துவாரம் இருக்குது, அந்த தொலை வழியாக அந்த கண்ணீர் இறங்கி மூக்கு வழியா இறங்கிடும். இப்ப வெங்காயம் நறுக்கிற போது பாத்தீங்கன்னா கண்ணுல மட்டும் இல்ல மூக்குலயும் கொட்டும். காரசாரமான சாப்பாடு சாப்பிடறவங்களுக்கு மூக்குலையும் கொட்டிட்டு இருக்கும், கண்ணிலையும் கொட்டிட்டு இருக்கும். சரி, இந்த காரசாரமான எந்த பொருளா இருந்தாலும் கண்ணுக்கு உறுத்தும் பொழுது கண்ணீர் தன்னை பாதுகாப்பதற்கு இந்த மாதிரி கண்ணீரை அது வெளிவிடுது. இப்படி ஒரு இயற்கையான ஒரு நிகழ்ச்சி நமக்கு ஏற்கனவே உடம்புல இருக்குது. பின்னாடி மனிதன் இதை வந்து கம்யூனிகேஷனோட பயன்படுத்திக்கிட்டான். எப்படி கம்யூனிகேஷன்? அடுத்த பொங்கலுக்கு வந்து சாரி வாங்கி கொடுக்கணும்னா இன்னைக்கே வந்து அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப கண்ணீர் வருவது, கண்ணீர் வருவது நமக்கு ஒரு அடையாளம். ஒரு மனசுல துக்கம் இருக்குது, ஏன் ஒரு ஏக்கம் இருக்குதுன்னு புரிந்து கொள்வதற்கு ஒரு அடையாளமா இருக்குது. அதே சமயத்துல நம்ம மிக்க மகிழ்ச்சி ஏற்படும் பொழுது, வெற்றி வாகை சூடும் பொழுது பார்த்தா கூட நிறைய உலக போட்டியில ஜெயிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அப்படியே கதறதை பாக்குறோம். அது ஆனந்த கண்ணீர்னு சொல்றாங்க. இப்ப உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்துவதற்கு ஒரு அடையாளமாக இருப்பதனால கண்ணீரை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப வெங்காயம் வெட்டுறதுக்கும் இந்த துக்கத்துக்கும் இன்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இது வந்து ஒரு பௌதிக விளைவு. வெங்காயத்துல வெட்டப்படும் போது அங்கிருந்து வருகின்ற ஒரு ஆவி காற்றில் கலந்து கண்ணில் போய் படும்பொழுது கண் வந்து அயல் பொருள்னு சொல்லி அதுக்காக ஒரு ரியாக்ஷனை கொடுக்குது. அந்த பொருளை கழுவி வெளி தள்ளுவதற்கு முயற்சி பண்ணுது. அப்படி என்ன பொருள் வெங்காயத்தில் இருக்குது? இப்ப வெங்காயம்னு சொல்லக்கூடிய அந்த திசு, அந்த வெங்காய ஒவ்வொரு லேயர்லயும் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நுட்பமான செல்கள் இருக்குன்னு. அந்த செல்களுக்குள்ள சின்ன சின்ன குமிழ் குமிழா சின்ன சின்ன சூயிசைட் பாம் மாதிரி ஒரு கொப்பளங்கள் இருக்குது. கத்தியால வெட்டும்பொழுது அந்த செல் நறுக்கப்படும் பொழுது இந்த கொப்பளங்கள் வெடிச்சு உள்ளே இருந்து ஒரு ஆவி வெளி வருது. அந்த ஆவியில என்ன பொருள் இருக்குது? கந்தகமும் அங்கக அமிலமும் சேர்ந்த ஒரு கலவை. ஒரு அங்கக அமிலம் கந்தகத்தோட சேர்ந்து கை கோத்துக்கிட்டு ஒரு பொருளாக இருக்குது. காற்றுல சீக்கிரம் கரையக்கூடிய ஒரு பொருள். இது வெட்டும்பொழுது அந்த செல் உடைந்து இந்த கந்தகம் கலந்த அங்கக அமிலம் காற்றில் கலந்து கண்ணில் படும்பொழுது நமக்கு கண்ணீரை தூண்டி விடுறதை நம்ம பார்க்கணும். சரி, இதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னாக்கா, இந்த ஆவில ஆகாம காற்றில் கலக்காம நீங்க தடுத்துட்டீங்கன்னாக்கா வெங்காயத்தை எவ்வளவு நேரம் நறுக்கலாம்? அதனால வெங்காயத்தை முதல்ல தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு அல்லது தண்ணியில நினைச்சிட்டு கத்தியை ஈரம் பண்ணிட்டு நீங்க வெட்டினீங்கனாக்கா வெட்டுப்படுகின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த அமிலங்கள் எல்லாம் நீங்க கத்தியில இருக்க ஈரத்திலையும் ஏற்கனவே வெங்காயம் நினைச்சதுனால அந்த ஈரத்திலும் கலந்து காத்தில் பரவாம நின்றுடும். அப்போ கண்ணுக்கு வருவதுக்கு வாய்ப்பு இல்ல, தண்ணிலேயே கரைஞ்சது போயிடுவதனால கண்ணீர் கண்ணில பட்டு கண்ணீரால கழுவுவதற்கு பதிலாக நீங்க கத்தியாலையும் அல்லது அருகே நறுக்குகின்ற அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீராலையும் அதை நீங்க கரைச்சி எடுத்துருவதனால நீங்க பாதுகாப்பா கண்ணீர் வழி இல்லாம நீங்க வெங்காயத்தை நறுக்கலாம்.
தண்ணீர்ல போடணும் அப்படின்னு சொன்னோன்னுதான் ஞாபகம் வருது. எங்க பாட்டி என்னைய ஒவ்வொருடையும் சொல்லுவாங்க, வெங்காயம் கட் பண்ணும்போது தண்ணீர்ல போடு தண்ணீர்ல போடணும். அதுக்கு என்ன ரீசன் அவங்களுக்கும் சொல்ல தெரியல, எனக்கும் புரியல. இப்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. வெங்காயத்துக்குள்ள ஒரு கொப்பளம் இருக்கும், அது வந்து கட் பண்ணும்போது உடையுது ஆவியாகுதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்ப எண்ணெய் தெரிச்சதுன்னா நம்ம மனிதர்கள் கூட கொப்பளங்கள் ஏற்படும், எப்படி ஏற்படுது அதை பத்தி சொல்லுங்களேன்.
நம்ம சருமத்துல தோல்ல வந்து 3-4 அடுக்கு இருக்கு. மேலருக்கு வந்து உலர்ந்து போன காய்ந்து போன செத்து போன தோல் தான் நமக்கு இருக்கு, புறத்தோல். அது கீழே வந்து அடித்தோல் இருக்குது. அதுக்கு கீழே வந்து இன்னொரு உண்மையான தோல் உண்டாங்க இருக்கு. இந்த 3 வரிசையில கேக்கில் இருக்கக்கூடிய அடுக்கு மாதிரி அது இருக்குது. கொப்பளங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கக்கூடிய இந்த புறத்தோலும் கீழ்த்தோலும் சேர்ந்து ஒரு கொப்பளத்தை உண்டாக்கு, ஒரு டோம் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த கொப்பளத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு திரவம் இருக்கும், அது நின்ன நீர்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல இருந்து ஏற்பட்ட தண்ணீர் தான் அது. ஏன் அங்க வந்து நீர் அங்க போய் சேர்ந்து கொப்பளம் உண்டாகுது? என்ன ஒரு பாதுகாப்புக்காக. என்ன பாதுகாப்பு? உடம்புல எங்க அடிபட்டாலுமே ஒரு காயம் வீக்கம் ஏற்படும். இதை வந்து நம்ம ஆங்கிலத்தில் இன்ஃபிளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய தற்காப்பு சாதனங்கள், அதில் நிறைய ராணுவ வீரர்கள் இருக்காங்க, போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, சிபிஐ ஏஜென்ட் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. ரத்தமே ஒரு பெரிய ஒரு அரண் கோட்டை மாதிரி. அதில் உளவாளிகள் இருக்கிறாங்க, போர் புரிகின்ற போராளிகள் இருக்கிறாங்க, அப்புறம் கைது செய்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படி பலவிதமான அமைப்புகள் நம்முடைய ரத்தத்தில் இருக்குது. கொப்பளங்கிறது வந்து இந்த மாதிரியான தற்காப்பு சாதனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்துல குவிந்து நம்ம உடம்பு பாதுகாப்பதற்காக ஏற்படுத்த ஒரு அமைப்பு. அப்ப கொப்பளம் வந்து ஒரு நோய் நினைச்சு கூடாது. அடடா எனக்கு கொப்பளம் வந்துடுச்சேன்னு பயப்படக்கூடாது. சரி, இந்த கொப்பளத்தை யார் தூண்டுறாங்க அப்படின்னா காயங்கள், ஒரு கிருமி பாக்டீரியா நம்ம தோல் வழியா உள்ள போயிடுச்சுனாக்கா சரியா அழுக்கல இருக்கலாக்கா உரசி இருக்கலாம். இப்ப நீங்க கேட்டது வந்து சமையல் அறையில வந்து ஆவியோ அல்லது எண்ணெயோ படும்பொழுது, அப்ப அதிக வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் உடம்புல படும்பொழுதும் அது வந்து அயல் பொருளாகவும் ஆபத்துன்னு தான் அது உடம்பு வந்து கருதுது. இப்ப அந்த ஆபத்திலிருந்து தன்னை காப்பாது கொள்வதற்காக தற்காப்பு சாதனங்களை போய் குவியும் பொழுது அந்த இடத்த வந்து அரண் போல நிறுத்துது. இனிமேல அந்த அந்த வீக் பாயிண்ட், இப்ப எண்ணெய் பட்ட இடமோ அல்லது ஆவி பட்ட இடமோ புண்ணாகிய இடம் வந்து ஒரு வீக் பாயிண்ட். நம்ம உடம்புல பாருங்க எவ்வளவு ரத்தம், 7 லிட்டர் ரத்தம் நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு, தோல் கீழேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு சொட்டு ரத்தமாவது வெளியே வருதா நீங்க பாத்துருப்பீங்களா? எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சீலிங் நம்ம உடம்பு பாதுகாப்பாக இருப்பதை பார்க்கிறோம். இருந்தாலும் ஒரு சின்ன காயம் ஏற்படும் போது ரத்தம் வெளிவந்து கசிவது இருக்குது, அது ஒரு வீக் பாயிண்ட், அது வழியாக கிருமிகள் உள்ள வரலாம். இதை தடை செய்வதற்காக தான் கொப்பளம் ஏற்படுதுங்க. அப்ப ஏன் சார் நீங்க சொல்றீங்க எண்ணெய் பட்டாக்க கிருமியா அப்படின்னு? எண்ணெய் படும் பொழுது தோல் வந்து வெந்து போகும்பொழுது அந்த வெந்து பகுதி வழியாக கிருமி உள்ள வந்துடும் இல்லையா, அதை தடுப்பதற்காக இனிமேல் வரக்கூடிய கிருமிகள் உள்ள வராமல் இருப்பதற்காக அந்த புண் புறையோடி போகி இசை கொடுத்துக் கொள்ளாமல் இருப்பதற்காக உடம்பே ஒரு திரவத்தை உற்பத்தி பண்ணி நினைன்னு சொல்றோம், அந்த பாதுகாப்பு பொருளா இருக்குது, அங்க போய் குவிந்து அந்த தோலை உப்ப வச்சு மேல கொப்பளமாக மாத்துது. நீங்க அந்த கொப்பளத்தை உடைக்காம வச்சுட்டு அது தானாக அமைந்து போல விட்டோம்னாக்கா உடம்பே தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்டு மேற்கொண்டு வைரஸுகளோ பாக்டீரியாவோ அந்த புண் வழியாக உள்ள வராமல் பார்த்துக்கொள்ளும். இதுக்காக நீங்க கிரீம் மேல போடுறோம் நம்ம, இப்போ அதுக்காக கடையில ஒரு கிரீம் வாங்கி பூசுகிறோம், ஏதாவது இங்கு பூசுறதெல்லாம் பழக்கம் உண்டு. இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் நம்ம வந்து மேல்புறமாக பாதுகாப்பு கொடுக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ளேந்து நம்ம உடம்பே பாதுகாக்கிறது தான் அந்த கொப்பளத்துக்கு காரணமா இருக்குது. அதனால கொப்பளத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். கொப்பளம் வந்ததுனாக்கா நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம உடம்பு ஒழுங்கா வேலை செய்து நம்ம உடம்புல தற்காப்பு சாதனால ரெடியா இருக்குது அப்படின்னு நம்புங்க. இது ஒரு நம்பிக்கைக்குரிய குறியீடாக பார்த்துக்கொள்ளுங்க.
இயற்கை வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து நமக்கு பாதுகாப்பா கொடுக்குது. இயற்கை கொடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு விஷயங்கள் தான் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம். அது மாதிரி டயரியா கூட சொல்லுவாங்க, அது ஏதோ ஒண்ணு வெளியேற்றதுக்காக தான் டயரியா போகுது, ஒரு 3-4 times மெடிக்கேஷன் எதுவும் எடுத்துக்காதீங்க அப்படிம்பாங்க. அருமையான ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் நமக்கு கொடுத்திருக்குது இயற்கை. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் நம்ம அன்றாடம் உபயோகிக்கிறோம். கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கருத்துறோம், வாழைத்தண்டு, வாழைக்காய், ஆப்பிள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நான் நினைச்சிட்டு இருந்தது என்னன்னா அதுல ஒருவேளை அயன், இரும்பு சத்து அதிகமா இருக்குது, ஆக்சிடைஸ் ஆறதுனால அப்படின்ட்டு. இது மாரி ஏதாவது காரணங்கள் இருக்குதா, விஞ்ஞான காரணங்கள் சொல்லுங்க.
உங்க கேள்வியிலே பாதி பதில் அடங்கிடுச்சு. காய்கறிகள்ல குறிப்பாக அந்த ஆப்பிள், உருளைக்கிழங்கு, வாழைக்காய்ன்னு சொன்னீங்க, இதெல்லாம் காற்று பட்ட உடனே தான் அது வந்து கருக்கிறது பார்க்கலாம். காற்று புகாத இடத்துல வச்சோம்னா ஆகிறது இல்ல, காற்று இதுக்கு சம்பந்தம் இருக்குது. அந்த காற்று இருக்கிற ஆக்சிஜன் தான் முக்கியம். இப்ப நீங்களே சொல்லிருக்கீங்க இரும்பு இருப்பதுனால ஆக்சிஜனோட வினை புரிந்து ஒரு ஆக்சிடைஸ் பொருள் உண்டாகலான்னு. இரும்பு தானாகவே ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான், அதுக்கு ஏதாவது துணை புரியக்கூடிய ஒரு பொருள் இருக்கணும். இதுக்காக வேண்டி சில என்சைம் வந்து இந்த பழங்கள்லயே இருக்குது, காய்கறிகள்ல உருளைக்கிழங்குலாம் இருக்குது. அது பேர் பாலிபினால் ஆக்சிடேஸ் அப்படின்னு பேரு, ஃபினாலிக் சப்ஸ்டன்சஸ் சொல்லுவாங்க. இது ஒரு பாதுகாப்பான ஒரு பொருள். நமக்கெல்லாம் உடம்புல பாதுகாப்பதற்கு ரத்தத்துல போர் வீரர்கள் இருக்கிறான்னு சொன்ன, பாவம் செடிகொடிகளுக்கு பாதுகாப்பு வேணும் இல்லையா? இப்ப அது என்ன பண்ணுது, தன்னுடைய உடம்புக்குள்ள மேல் சருமத்துக்குள்ளேயே ஃபீனால் அப்படிங்கிற ஒரு கசப்பான பொருளை வந்து சேமிச்சு வச்சிருக்கோம். இந்த ஃபீனால்னாலே அந்த பூச்சிகளுக்கு அலர்ஜி, அது ஜீரணமாகாது, விஷம் கூட. அது மேல் தோல் இருக்கிறதுனால, பட்டையில் இருக்கிறதுனால, அது யாராவது தெரியாம கீறினாலோ மரத்தை வந்து கத்தியால வெட்டுறாங்க, இலை கிள்றாங்க, அல்லது ஒரு பூச்சி அல்லது புழு வந்து வெட்டுது, அந்த நோய் கிருமிகள் வந்து போகாம இருக்கிறதுக்கும் அந்த நோய் வந்து அந்த வெட்டுப்பட்ட இடம் வந்து சீலாகணும், மூடப்படணும், இதுக்கெல்லாம் வேண்டி இந்த ஃபினால்ன்ற ஒரு பொருள் உற்பத்தி ஆகும். நீங்க உருளைக்கிழங்கு வெட்டுறீங்க, உருளைக்கிழங்கு தெரியுமா இது வந்து சமைக்க போறாங்க அப்படின்னு, தன்னை யாரோ வெட்டுறாங்கன்னு தானே செய்யும், உடனடியாக அது ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. தன்கிட்ட சேமிப்பு இருக்கக்கூடிய ஃபினால் எல்லாம் ஆக்சிடைஸ் பண்ணி கருப்பு நிற பொருளாக மாத்தி கொடுக்குது. அந்த ஆக்சிடைஸ்டு ஃபினால் தான் இந்த கருப்பு பொருளா உண்டாகுது. இப்ப கருப்பாயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு, அந்த வெட்டுப்பட்ட பகுதி எல்லாம் கருப்பாக மூடுவதனால பூஞ்சக்காளானோ அல்லது வேற கிருமிகளோ அங்க வந்து வளர முடியாது, அது ஒரு ஸ்கின் மாதிரி தோல் மாதிரி ஆயிடும், அதை சாப்பிட்டாலும் அது விஷப்பொருளாக இருக்கிறதுனால பரவாயில்ல. சார் அப்படின்னா உருளைக்கிழங்கு வெட்டி கருப்பாயிடுச்சுன்னு நம்ம சாப்பிடக்கூடாதா விஷமா அப்படின்னா, நமக்கு வந்து அது விஷம் இல்ல, சிறு சிறு கிருமிகளுக்கு அது விஷமாக அமைந்திடும். ஏன்னா அதனுடைய உயிருக்கு அந்த விஷம் வந்து அசாத்தியமா இருக்கும். நமக்கு வந்து உடம்புல வந்து ஒரு 250 கிராமோ 100 கிராமோ பொட்டேட்டோ கருப்பானாக்கா ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நம்ம உடம்புலயே அந்த ஃபீனால் இருக்கத்தான் செய்யுது. ஒருவேளை அது சாப்பிட்டாக நமக்கு கூட நல்லது, ஏன்னா நம்ம வயிற்றுல போய் நம்ம கிருமிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறத பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்கு எல்லாம் மெல்றாங்க பாத்துருப்பீங்க, அந்த பாக்குல கூட இது மாதிரியான டேனின்ற பொருளா இருக்குது. அந்த டேனின்ற பொருளும் எச்சிலோட நம்ம தொண்டை வயிற்றுக்குள்ள போகும்போது சில விதமான கிருமிகளை கொள்வதற்கு வந்து வாய்ப்பும் இருக்குது. சரிங்க, இது சிப்ஸ் பண்றாங்க பொட்டோட்டோல இருந்து உருளைக்கிழங்குல, இது கருப்பாக கூடாது, என்ன பண்ணலாம்? இந்த கருப்பு ஆகாம என்ன செய்யலாம்? ஆப்பிள் கட் பண்ணி வைக்கிறாங்க, அது வந்து கருப்பாக கூடாது. முடிஞ்ச வரைக்கும் காற்று நுழையாத பெட்டிக்குள்ள போட்டு வைங்க, உடனடியா சாப்பிட்டுடுங்க. அல்லது அப்படி முடியலன்னு சொன்னா இந்த ரியாக்சன் இந்த பாலிஃபினால் ஆக்சிடேஸ் சொல்லக்கூடிய என்சைமுக்கு அமிலத்தன்மை வந்து ஒத்துக்காது, உப்பும் ஒத்துக்காது. அதனால உப்பு நீரோ அல்லது கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாரோ கலந்த தண்ணீர்ல அதை மூழ்கி வச்சிட்டீங்கன்னாக்கா நிச்சயமா கருப்பே ஆகாது. அதுதான் சில வியாபாரிகள்லாம் வந்து பொட்டோட்டோ சிப்ஸ் வந்து கருப்பே ஆகாம விளையல் இருக்கிற மாதிரி எல்லாம் கொடுக்கறது காரணம் என்னன்னா அவங்க அந்த பிஹெச் லோவர் பிஹெச் அமிலத்தன்மையில வச்சு அதை பாதுகாத்து அதை பொறிச்சு எடுத்துக்கிறாங்க. அந்த பொறித்தெடுக்கின்ற காலகட்டம் வரைக்கும் அது கருப்பாகாமல் காப்பாதுவதற்கு பிஹெச் லோவா இருக்கக்கூடிய அமிலத்தன்மை, அமிலம்னாக்கா நீங்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சல்பூரிக் அமிலம்னு சொல்லி பயங்கரமான அமிலத்தை ஊத்துவாங்களா உடம்புல கொள்றதுக்கு, அந்த மாதிரியான அமிலம் நினைச்சு வேண்டாங்க. எலுமிச்சஞ்சாறுல இருக்கக்கூடிய அமிலத்தன்மையே போதுமானதா இருக்கும். ரெண்டு சொட்டு மூணு சொட்டு எலுமிச்சன் சொட்டுகளை போட்டு ஒரு டம்ளர் தண்ணிக்கு போட்டோம்னா அதுவே உங்களுடைய பொட்டேட்டோல்லாம் கருப்பாகாம பாதுகாப்பதற்கு ஒரு பாதுகாவலனாக இருக்கும்.
வினாக்களுக்கு அருமையா விடை கொடுத்தீங்க, விளக்கங்களுக்கு நன்றி, வணக்கம்.
வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைத்தும் அறிவியல். உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள்.
உடன் உரையாடினார் என். கோமா.
நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில அன்றாடம் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் சந்தேகம் வரும், கேள்வி வரும், ஐயம் வரும். சின்ன குழந்தைங்கன்னா கூச்சப்படாம கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்டாதான் தெளிவு பெற முடியும். ஆனா பெரியவங்க என்ன பண்ணுவோம், கூச்சப்பட்டு கேள்வி கேட்க மாட்டோம். சரி, இனி நீங்க தயங்காம நமக்கு கேள்விகளை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி விவசாயி சமுதாய வானொலி 107.4 சந்தை விரிவாக்கத்துறை விரிவாக்க கல்வி இயக்ககம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 641-0003. கேள்விகளை தொலைபேசி மூலமாகவும் தெரிவிக்கலாம். தொலைபேசி எண் 243-1055 243-1055.